إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وبعد، فإن أحسن الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. عباد الله اتقوا الله العظيم ألا فقد فاز المتقون. الله من الديار فلي قنية الكرية مسلم سهودر سهودر هلي الله رب العالمين يبوتي بهند أولي تودر ميدم அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறிய பிறகு, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் பயத்தை நினைவூட்டியவனாக, அல்லாஹுவை அஞ்சி வாழுமாறு அல்லாஹுவின் சட்டங்களை பேணுமாறு உபதேசித்தவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது கண்ணியமிக்க வேதத்தில் நபிமார்களை போற்றி புகழ்ந்து நமக்கு முன்னோடிகளாக வழிகாட்டிகளாக கூறுகிறான். அந்த நபிமார்களின் பாதையில் பயணித்த நல்லவர்களை உயர்வாக புகழ்ந்து சொல்கிறான். அவர்களை போன்று மூமின்கள் முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்று ஆர்வமூட்டுகிறான். இப்படி நபிமார்களை பற்றி பேசுவதும் நபி தோழர்களை பற்றி பேசுவதும் ஈமானுடைய ஒரு பகுதி என்ற அடிப்படையில் சில ஜும்ஆக்களில் நபி தோழர்களை பற்றி நாம் பேசி வருகிறோம். அதில் இன்று இன்ஷா அல்லாஹ் மிகவும் சிறப்பிற்குரிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான தோழர்களில் ஒருவராகிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு வ அர்தாஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக, அவர்களையும் அல்லாஹுவை கொண்டு பொருந்தி கொண்டவர்களாக ஆக்குவானாக. அந்த நபித்தோழர்கள் பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு இவர்களும் மூத்த அந்த தலைமுறையில் சென்று பார்க்கும் பொழுது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கோத்திரத்தில் முதர் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இப்னு காஃபில் இப்னு ஹபீப் இப்னு ஷமக் இப்னு ஃபார் இப்னு மக்சூம் இப்னு ஸாஹிலா இப்னு காஹில் இப்னு ஹாரிஸ் இப்னு தமீம் இப்னு சஅத் இப்னு ஹுதைல் இப்னு முத்ரிகா இப்னு இல்யாஸ் இப்னு முதர் இப்னு நிசார். இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறவாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த உடல் தன்மையை பற்றி இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லாஹ் சீரு அஅலாமின் நுபலாவிலே பதிவு செய்கிறார்கள். கான அப்துல்லாஹ் ரஜுலன் நஹீஃபன் قصيراً شديداً أدمتي இவர்கள் மிகவும் ஒல்லியாக உயரம் குறைவானவர்களாக கோதுமை நிறமுடையவர்களாக இருந்தார்கள். இவர்களுடைய குணத்தை இவர்களுடைய அறிவை பற்றி சொல்லும் பொழுது இவர்களுடைய மாணவர்களில் இப்ராஹிம் சொல்கிறார், கான அப்துல்லாஹ் லதீஃபன் ஃபதீனா. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் மிகவும் நுணுக்கமானவர்களாக ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கத்தோடு ஆராய்பவர்களாகவும் மிகவும் நுண்ணறிவு உடையவர்களாகவும் இருந்தார்கள். இமாம் தஹபி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், கான மஹ்தூதன் ஃபி அத்கியாயில் உலமா. இமாம் தஹபி ரஹிமஹுல்லா நபித்தோழர் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அவர்களை பற்றி சொல்லும்போது, நபித்தோழர்களில் அறிஞர்கள் என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள். அந்த அறிஞர்களிலேயே மிகவும் நுண்ணறிவு படைத்த மதிநுட்பமுடைய நபித்தோழர்கள் என்று குறிப்பிட்டவர்கள் இருந்தார்கள். அந்த மதிநுட்பம் மிக்க நுண்ணறிவு படைத்த கல்விமான்களில், நபித்தோழர்களில் கல்விமான்களில், அதுவும் மதிநுட்பம் மிக்க நுண்ணறிவு படைத்த கல்விமான்களில் ஒருவராக அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு கருதப்பட்டார்கள். அன்பானவர்களே, இவர்களுடைய சிறப்புகளிலே ஒன்று, இவர்களுக்கு திருமணமாகி குழந்தை பிறப்பதற்கு முன்பே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை குன்யாவை கொண்டு அழைத்தார்கள், அபு அப்துர் ரஹ்மான் என்று. அதாவது ஒருவரை செல்லமாகவும் மரியாதையாகவும் அழைப்பதாக இருந்தால் அவருடைய குழந்தையை குறிப்பிட்டு அந்த குழந்தையின் தந்தை என்று அழைக்கப்படும். எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபுல் காசிம் என்று அழைக்கப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதின் மீது கொண்டிருந்த அந்த பிரியத்தினால் அவர்களை இப்னு மஸ்ஊத் என்று அழைப்பதற்கு பதிலாக, அல்லது அப்துல்லாஹ் என்று அழைப்பதற்கு பதிலாக, யா அபா அப்துர் ரஹ்மான் என்று செல்லமாகவும் பிரியமாகவும் மரியாதையாகவும் அழைத்தார்கள். அன்பானவர்களே, இமாம் தஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சுருக்கமாக சொல்லும்போது, அல் இமாம், மிகப்பெரிய ஒரு முன்னோடி, அல் ஹபர், கல்வி கற்ற ஒரு பெரிய அறிஞர், ஃபகீஹுல் உம்மதி, இந்த உம்மத்தின் சட்ட வல்லுனர், மக்காவைச் சேர்ந்த நபித்தோழர், ஹிஜ்ரத் செய்த சிறப்பை பெற்றவர், பத்ரிலும் உஹதிலும் கலந்து கொண்டவர், எந்த நபித்தோழர்களை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவுடைய 100வது வசனத்தில் குறிப்பிடுகின்றானோ, والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களில் அன்சாரிகளில் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். இப்படி அல்லாஹுவால் முந்திய முஹாஜிர்கள், முன்னோர்கள், முன்னோடிகள் என்று வர்ணிக்கப்பட்ட அந்த நபித்தோழர்களில் ஒருவராக இருக்கிறார். இவர் ஹபஷாவுக்கும் ஹிஜ்ரா செய்து சென்றார், பிறகு மதீனாவிற்கும் ஹிஜ்ரா செய்து வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா போர்களிலும் கலந்து கொண்ட ஒரு முக்கியமான நபித்தோழராக இருக்கின்றார். அன்பானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கல்வியை பற்றி சொல்வதாக இருந்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நபியிடமிருந்து கல்வியை படித்த நபித்தோழர்கள் என்று அறியப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் நபியிடமிருந்து நேரடியாக கல்வியை படித்த நபித்தோழர்கள் என்று கருதப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹுடைய மரணத்திற்கு பிறகு தங்களது கல்வி பணியை நிறுத்திக் கொண்டார்களா என்றால் இல்லை. அவர்களிலே ஒருவர் மற்றவரிடத்திலே சென்று உங்களிடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கல்வி என்ன இருக்கிறது என்று கல்வியின் தேட்டமுள்ளவர்களாகவும் தேடுதல் உடையவர்களாகவும் தன்னை விட மூத்தவரை தேடிச் சென்று, அல்லது தன்னை விட வயது குறைவானவராக இருந்தாலும் அவரிடத்திலே அதிகமான கல்வி இருந்தால் தேடிச் சென்று கல்வி கற்கும் பண்புள்ளவர்களாக நபித்தோழர்கள் இருந்தார்கள். இன்று நமது நடைமுறையை போன்று அவர்களது நடைமுறை இல்லை. அங்கே தேடப்பட்ட ஒன்று இருந்ததென்றால் அது இல்முதான். நம்மிடத்திலே தேடப்படக்கூடிய ஒன்று இருக்கிறது என்றால் அது பொருளாதாரம், செல்வம் தான். அங்கே வாழ்நாள் வரை இன்மை தேடிக்கொண்டிருந்தார்கள். நாம் வாழ்நாள் வரை காசு, பணத்தை, செல்வத்தை தேடிக்கொண்டிருப்போம். இமாம் அபு யூசுப் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி வருகிறது. மரண தருவாயிலே சக்கராத் காலத்திலே இருக்கிறார்கள், சக்கராத் காலத்திலே இருக்கிறார்கள். கண் விழிக்கிறார்கள், மூடுகிறார்கள், கண் விழிக்கிறார்கள், மூடுகிறார்கள். அப்போது அவர்களை சந்திப்பதற்காக இராக்கிலே உள்ள நீதிபதிகள், சட்ட வல்லுநர்கள், புகஹாக்கள் வருகிறார்கள். அப்போது ஒரு பெரிய பக்தி வந்தவுடன் இன்னார் வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. உடனே கண் விழிக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த அறிஞரிடத்திலே உடனே மார்க்க சட்டம் ஒன்றை குறித்து அவர்கள் கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அறிஞரே, நாம் ஜமராத்திற்கு ஹஜ்ஜிற்கு செல்லும் போது ஜமராத்திலே கல்லறியும் போது வாகனத்திலே சென்று கல்லறிவது சிறந்ததா, நடந்து சென்று கல்லறிவது சிறந்ததா என்று அவரிடத்திலே மார்க்க சட்டத்தை கேட்கிறார்கள். கேட்டு முடிக்கிறார்கள், அவர்களது மரணம் சம்பவிக்கிறது. இது நமது முன்னோர்களுடைய பண்பாக இருந்தது. மரண நேரத்தில் கூட இல்முடைய தேட்டம் உள்ளவர்களாக. ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு இல்மை தெரிந்தவர்களாக இந்த துன்யாவிலிருந்து சென்றால் அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து ஒரு நூறை நீங்கள் பெற்றீர்கள். இல்ம் என்பது குர்ஆன் ஹதீஸ் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நூர். இந்த இல்ம் எந்த அளவு உங்களிடம் மறுமையில் இருக்குமோ அந்த அளவு உங்களை சுற்றி மறுமையிலே நூர் இருக்கும். எந்த அளவு உள்ளத்திலே அறியாமை, மடமை, முட்டாள்தனம், மார்க்கத்தை பற்றிய கல்வியின்மை இருக்குமோ அந்த அளவு மறுமையிலே அந்த மனிதனை சுற்றி இருள் சூழ்ந்திருக்கும். மாணவர்களே, இல்ம் என்பது ஒளி என்று அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவேதான் இந்த இல்முடைய சேட்டம் உள்ளவர்களாகவே சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். செல்வத்தின் மீது அவர் செல்வத்துடைய தேவை அவர்களுக்கு இருந்தாலும், இன்று நமக்கு செல்வத்தின் தேவை இருப்பதை விட அவர்களுக்கு செல்வத்தின் தேவை அதிகமாகவே இருந்தது. ஆனால் அவர்களுக்கு செல்வத்தின் மீது உள்ள நாட்டத்தை விட இல்மின் மீது உள்ள நாட்டம்தான். ஒரு நபித்தோழர் மதீனாவிலிருந்து, ஒரு தாபியை மதீனாவிலிருந்து ஷாம் தேசத்திற்கு செல்கிறார். அங்கே நபித்தோழர் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் ஒரே ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸை ரசூலுல்லாவிடமிருந்து நேரடியாக கேட்ட சஹாபி ஒருவர் இருக்கிறார். அவர் ஷாமிலே இருக்கிறார் என்று தெரிந்தவுடன் இதற்காகவே மதீனாவிலிருந்து பயணம் செய்து ஷாம் தேசம் சென்று அந்த ஜாமியா மஸ்ஜிதிலே அந்த சஹாபிக்கு சலாம் சொல்லி, இப்படி ஒரு ஹதீஸை உங்களின் வாயிலிருந்து நேரடியாக கற்பதற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இன்று நமது நிலையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். கல்வி தேடி கொடுக்கப்பட்டாலும் புறக்கணிப்பவர்களாக இருக்கிறோம். அழைத்து கொடுக்கப்பட்டவர்களாகவும் ஒதுக்கிவிட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். காசு பணம் எங்கே கிடைத்தாலும் சரி, அதற்காக எவ்வளவு தூரம் பயணம் செய்தாலும் சரி, குளிர் பிரதேசமா அதையும் தாங்கிக் கொள்ள தயார், உணவே கிடைக்காத இடமா அங்கேயும் செல்ல தயார் என்று எவ்வளவு சிரமங்களை இந்த அழியக்கூடிய செல்வத்திற்காக நாம் எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் எந்த இல்ம் நம்மை அல்லாஹ்விடம் நெருக்கமாக்குமோ, அல்லாஹ்வுடைய அன்புக்கு எடுத்துச் செல்லுமோ, அந்த இல்மின் விஷயத்திலே எவ்வளவு பற்றற்றவர்களாக, அலட்சியம் செய்பவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பானாக. அன்பானவர்களே, நபித்தோழர்களை பற்றி உங்களுக்கு சொன்னேன். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கல்வியின் தேடலை நிறுத்திக் கொண்டார்களா என்றால் இல்லை. ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியிடம் சென்று இல்மை தேடுபவர்களாக இருந்தார்கள். அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாவிடத்திலே கல்வி படித்த பலர், தங்களை விட மூத்தவராக இருந்த, ரசூலுல்லாஹிற்கு நெருக்கமானவராக இருந்த அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் இடத்திலே சென்று அவர்கள் ரசூலுல்லாவிடமிருந்து படித்த கல்விகளை அவர்களுக்கு மாணவராக இருந்து படித்துக் கொண்டார்கள். இன்று தன்னை விட வயது குறைவானவரோ அல்லது தான் படித்து பட்டம் பெற்றதற்கு பிறகு இன்னொருவரிடத்திலே சென்று அமர்ந்து படிப்பதா என்றால், இன்று அறியாமை சூழ்ந்திருக்கின்ற, அறியாமை ஆட்சி செய்கின்ற உள்ளங்களிலும் சிந்தனைகளிலும் அறியாமை பரவி இருக்கின்ற காலங்களிலே நம்மில் பலர் இந்த குணத்தை புறக்கணிப்பதை, இந்த குணத்தை தனக்கு கேவலமாக கருதுவதை பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், அபு மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹி இப்னு உமர், இம்ரான் இப்னு ஹுசைன், ஜாபிர், அனஸ், அபு உபாமா, இன்னும் பல சஹாபாக்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய ஆசிரியராக ஏற்று முறையாக அவர்களிடத்திலே கல்வி படித்தார்கள். இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறோம்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே ஒரு பெரிய ஆசிரியராக, ஒரு பெரிய கல்விமானாக கருதப்பட்டதினால்தான் அவர்களிடத்திலே சென்று அந்த நபித்தோழர்கள் கல்வி படித்தார்கள். அதுபோக தாபியங்களுடைய பட்டியலில் இவர்களிடத்திலே கல்வி படித்தவர்கள் என்று பார்த்தால் ஆயிரக்கணக்கான தாபியங்கள் இவர்களிடத்திலே கல்வி படித்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்களுடைய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் இரண்டு நூல்களிலும் 64 ஹதீசுகள் இடம்பெறுகின்றன. அதில் 21 ஹதீசுகளை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா மட்டும் பதிவு செய்கிறார்கள், 35 ஹதீசுகளை இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். அது போக 840 ஹதீசுகள் ஏனைய ஹதீஸ் நூல்களிலே, அபு தாவூத், நஸ்ஈ, இப்னு மாஜா, திருமதி போன்ற நூல்களிலே 840 ஹதீசுகள் இவர்களுடைய ஹதீசுகள் பதிவாகி இருக்கின்றன. இங்கே நாம் நபித்தோழர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படி மதித்தார்கள், அவர்களுடைய உயர்வை எப்படி அவர்கள் விளங்கினார்கள் என்பதை குறித்து சில ஹதீஸுகளை பார்ப்போம். அபு மஸ்ஊத் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும், அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது, குறிப்பாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த அன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை பற்றி, அவர்களை குறித்து வந்திருக்கின்ற சிறப்பை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். அதுராஹு தரக பஅதஹு மிஸ்லஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இறந்து விட்டார், அவரை போன்று ஒருவரை நம்மிடத்திலே அவர் விட்டு சென்றிருக்கிறார் என்று கருதுகிறீரா, அவரை போன்று ஒருவர் இப்போது நம்மோடு வாழ்கிறாரா என்று அபு மஸ்ஊத் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு மூசாவிடம் கேட்க அப்போது சொல்கிறார்கள், லைன் குல்த தாலிக லகத் கான யுஃதனு லஹு இதா ஹுஜிப்னா வயஷ்ஹத் இதா ஹிப்னா, சரி இருக்கலாம் என்றே வைத்துக் கொள்வோம், ஆனால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியுமா? நாம் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்குள் செல்ல, கவனியுங்கள், ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்குள் செல்ல நமக்கு தடுக்கப்படும், ஆனால் தடையே இல்லாமல் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் செல்வார்கள். ரசூலுல்லாஹுடைய சபையை விட்டு நம்முடைய வியாபாரத்துக்காக, தொழிலுக்காக, வேறு தேவைகளுக்காக நாம் பிரிந்து சென்றிருக்கிறோம், ஆனால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுவை பிரியாமல் எப்போதும் அவர்களுடைய சபையில் இருப்பவராக இருந்தார். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா இதை பதிவு செய்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரண நேரம், அவர்கள் பதட்டத்திலே பயத்திலே இருக்கிறார்கள். அப்போது அங்கு வந்த தாபிஈன்கள் மற்றும் சிலர் சொல்கிறார்கள், அப்துல்லா அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, நீங்கள் இவ்வளவு பயப்படுகிறீர்களே, இவ்வளவு பதஷ்டப்படுகிறீர்களே, கவலைப்படுகிறீர்களே. அன்பானவர்களே, கவலைப்படக்கூடிய நேரம் தானே அது, மரண நேரம், சக்கராத்துடைய நேரம், இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம், மரண நேரம், நம்முடைய ஏடுகள் மூடப்படுகிற நேரம், நல்லவர் என்று வானவர் மூடுகிறாரா? அல்லாஹ் அப்படியே ஆக்க வேண்டும். அல்லது தீயவர் என்று வானவர் மூடுகிறாரா? நல்ல வார்த்தைகளை கொண்டு இறுதி மூச்சு விடைபெறுகிறதா? அல்லாஹ்ப்பா அப்படியே ஆக்க வேண்டும். அல்லது கெட்ட எண்ணங்களை கொண்டு, கெட்ட வார்த்தைகளை கொண்டு, தீய சிந்தனைகளை கொண்டு அந்த இறுதி நிலை முடிகிறதா? அல்லாஹ் அறிந்தவர். இறுதி அந்த நிலையை குறித்து எல்லோரும் பயப்பட வேண்டும். நல்ல முடிவை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு பயந்தார்கள். அப்போது வந்தவர்கள் சொன்னார்கள், அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, நீங்கள் இவ்வளவு பயப்படுகிறீர்களே, நீங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்தீர்களே. அன்பானவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒருவருக்கு கண்ணியம் என்றால் அவர் மார்க்கத்தோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார் என்பதை வைத்துத்தான், ஆட்சி அதிகாரங்களை வைத்து அல்ல, செல்வங்களை வைத்து அல்ல, அவர் அல்லாஹ்வோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார், நபியோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார், மார்க்கத்தோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை வைத்துத்தான் மதிப்பு மரியாதை. ஆகவேதான் அந்த தாபியீன்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் உங்களை நெருக்கமாக வைத்திருந்தார்களே, எத்தனையோ படைகளுக்கு உங்களை பொறுப்பாக்கினார்களே, உங்களுக்கு தலைமைத்துவம் கொடுத்தார்களே, நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? அப்போது பதிலை பாருங்கள், இதுதான் அன்பானவர்களே நபி தோழர்களுடைய உண்மையான நிலை. நம்மை போன்று வெளிப்படையை பார்த்து மயங்கிவிடக்கூடியவர்களோ அல்லது அந்த புகழை பார்த்து தடுமாறிவிடக்கூடியவர்களோ அல்ல. நம்மை பொறுத்தவரை எப்படி, யாராவது நம்மை கொஞ்சம் புகழ்ந்து விட்டால் போதும், அப்படியே அந்த புகழிலே மிதக்க ஆரம்பித்து விடுவோம். நம்முடைய குறைகள் நமது கண்ணை விட்டு சென்றுவிடும். அடுத்து அடுத்து புகழ்ச்சிகளை, நம்மை பற்றி உயர்வாக பேசப்படுவதை விரும்புகின்ற ஒரு நோய் நம்மை கப்பிக்கொள்ளும். ஆனால் நபித்தோழர்கள் அப்படி அல்ல. பின்னால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் பார்ப்போம். மக்கள் எல்லாம் இவ்வளவு உயர்வாக சொல்கிறார்கள், அம்ரு இப்னு ஆஸ் நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்தீர்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல படைகளுக்கு உங்களை தளபதியாக ஆக்கி வைத்திருந்தார்கள் என்று சொன்னபோது அம்ரு இப்னு ஆஸ் சொல்கிறார்கள், எனக்கு தெரியாதே, அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையிலேயே என் மீது பிரியம் கொண்டுதான் இதை எனக்கு செய்தார்களா, அல்லது புதிய பலவீனமான முஸ்லீமாக நான் இருக்கிறேன், என்னை இஸ்லாமிலே நெருக்கமாக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு இந்த தகுதியை கொடுத்தார்களா என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே நான் அதற்கு தகுதியானவன், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை நேசித்து இந்த சிறப்புகளை வழங்கினார்களா, அல்லது பலவீனமான எனக்கு இஸ்லாத்தின் மீது நெருக்கம் ஏற்படுவதற்காக என்னை இப்படி செய்தார்களா என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் இரண்டு தோழர்களை பற்றி அறிவேன், இரண்டு நபி தோழர்களை பற்றி அறிவேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கின்ற வரை அந்த நபி தோழர்களின் மீது அன்புடையவர்களாக இருந்தார்கள். ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், இன்னொருவர் அம்மார் இப்னு யாசிர் ரழியல்லாஹு அன்ஹுமா. இமாம் அஹ்மத் இதை பதிவு செய்கிறார்கள். அன்பானவர்களே, இங்கே தன்னை பற்றி புகழப்படுகிறது, ஆனால் அம்ரு இப்னு ஆஸ் நான் அதற்கு தகுதியானவன் அல்ல, அதற்கு தகுதியான இருவரை நான் அறிவேன். யார் தெரியுமா? யாரை மௌத்து வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்களோ, அவர்களை நேசித்த நிலையில் இறந்தார்களோ, அவர்களை நான் அறிவேன் என்று சொல்லி தன்னை விட மூத்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதையும் அம்மாரையும் அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு நினைவு கூறுகிறார்கள். இங்கே நபி தோழர்களிடத்திலிருந்து இன்னொரு நற்பண்பையும் நாம் படிக்கின்றோம். இன்று நமக்கு மத்தியிலே பிறரை பற்றி புகழப்பட்டால் பலருக்கு உள்ளங்கள் எல்லாம் இறுக்கமாகிவிடும். என்ன, எனக்கு முன்னால் என்னுடைய உயர்வை சொல்லாமல், என்னுடைய புகழை சொல்லாமல், என்னுடைய கண்ணியத்தை சொல்லாமல் பிறரை பற்றி என்னிடத்திலே உயர்வாக பேசுகிறீர்களே என்று முகம் சுழிக்க ஆரம்பித்து விடுவார்கள், உள்ளம் நெருக்கடிக்கு ஆளாகின்றோம். அன்பானவர்களே, இங்கே அம்ரு இப்னு ஆஸ் மிஸ்ருடைய அமீராக இருக்கின்ற நிலையிலே இறக்கின்றார்கள், அவர்களை பற்றி உயர்வாக சொல்கிறார்கள், அதுவும் உள்ளத்தன்மையை சொல்லுகின்றார்கள், இல்லாததை சொல்லவில்லை. இருந்தாலும் தன்னை எப்படி அவர்கள் பணிவுக்கு ஆளாக்குகிறார்கள், என்னை விட உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பற்றி சொல்லுங்கள், எனது நிலை என்னவென்று எனக்கு தெரியாது. அன்பானவர்களே, ஆக இந்த இடத்திலே இமாம் அஹ்மதுடைய இந்த ரிவாயத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண நேரம் வரை, அவர்கள் இறக்கின்ற வரை, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹிற்கு மிக விருப்பமான ஒரு சஹாபியாக இருந்தார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பை இமாம் இப்னு ஸஅத் ரஹிமஹுல்லா, இமாம் அபூ நுஈம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், கவனியுங்கள். ஸைத் இப்னு வஹப் அவர்கள் சொல்கிறார்கள், நான் சபையில் உமர் ஃபாரூக் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருந்தபோது அவருடைய சபையிலே உட்கார்ந்திருந்தேன். அப்போது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வந்தார்கள். வந்தவர்கள் சபையின் ஒழுக்கத்தின்படி இறுதியில் உட்கார்ந்து கொண்டார்கள். இது சபையினுடைய ஒரு ஒழுக்கம் சகோதரர்களே. நாம் எவ்வளவு தான் சிறப்பிற்குரியவர்களாக, கண்ணியத்திற்குரியவர்களாக, பதவி உடையவர்களாக இருந்தாலும் நாம் வரும்போது சபை எங்கே முடிந்திருக்கிறதோ அங்கேதான் உட்கார வேண்டுமே தவிர, நம்முடைய பதவியை காட்டுவதற்காக, நம்முடைய முன்னுரிமையை காட்டுவதற்காக,
மக்களிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை காட்டுவதற்காக மக்களை பிளந்து கொண்டு சென்று முன்னால் அமர்வது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் அல்ல, மாறாக சுன்னாவிற்கு மாற்றமான ஒரு செயல். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அந்த சுன்னாவின் அடிப்படையில் அங்கே உட்கார்ந்து கொண்டார்கள். ஆனால் இவர்கள் உயரம் குறைவானவர்கள் என்று சொல்ல மல்லவா, முன்னால் இருந்த நபி தோழர்கள் உயரமானவர்கள் அமர்ந்திருக்க இவர்களை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்க முடியாமல் ஆகிவிட்டது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பார்த்து சிரிக்கிறார்கள். சிரித்துவிட்டு அவரை தனக்கு அருகிலே அழைத்து பேசுகிறார்கள், முகம் புன்முறுக்கிறார்கள், அவர்களிடத்திலே சிரிப்பாக பேசுகிறார்கள். எங்கே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சபையிலே எழுந்து விட்டார்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் தன்னை பார்க்க முடியாமல் முன்னால் உயரமானவர்கள் இருக்கிறார்கள் என்று சிரமப்பட்ட போது அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதுக்காகவே இதற்கு முன்னால் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த உமர் அவர்கள் நின்று பேசினார்கள். அதற்கு பிறகு சபை முடிகிறது. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப செல்கிறார்கள். அவர்கள் திரும்ப செல்லுகின்றவரை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு தங்களது தோழர்களிடத்திலே சொல்கிறார்கள், இதோ செல்கிறாரே இவர் யார் தெரியுமா, குனைஃபுன் முலிய இல்மா, ஒரு கல்வியால் நிரப்பப்பட்ட பாத்திரம் இவர்கள். இவர்கள் யார், கல்வியால் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரம் என்று யாருடைய நாவால் புகழப்படுகிறார்கள், உமர் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவால். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். அவர் கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிந்திருக்கிறார். அப்போது அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னார்கள், இர்ஃபா இஸாரக், உங்களுடைய ஆடையை நீங்கள் கொஞ்சம் உயர்த்தி கட்டுங்கள் என்று. அப்போது அவர் சொன்னார், வ அன்த இப்னு மஸ்ஊத் ஃபர்ஃபா இஸாரக, நீங்களும் உங்களது ஆடையை உயர்த்துங்கள். பொதுவாக நபித்தோழர்கள் கெண்டை காலின் பாதி வரை ஆடை அணிந்திருப்பார்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கரண்டை கால் வரை ஆடை அணிந்திருப்பார்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவர்களுடைய அந்த கெண்டை கால் மிகவும் ஒல்லியாக ஒரு குச்சியை போன்றிருக்கும். உடல் பருமனாக இருப்பார்கள், உடல் கால் ஒரு சின்ன ஒரு குச்சியை போன்றிருக்கும். தொட வைக்கும் போதும் பிறர் பார்க்கும் பொழுதும் ஒரு அழகாக இருக்காது என்பதற்காக தங்களது கீழ் ஆடையை கொஞ்சம் இறக்கி கட்டுவார்கள். ஆனால் கரண்டைக்கு மேல்தான் இருக்கும். அவர் அதை பார்த்துவிட்டு, நீங்களும் உங்க ஆடையை கொஞ்சம் உயர்த்தலாம்ல, எனக்கு சொல்றீங்களே என்பதாக சொல்லிவிடுகிறார். இந்த வார்த்தை இப்படி ஒரு மனிதர் நடந்து கொண்டார் இப்னு மஸ்ஊத் என்று தெரிந்தவுடன், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இப்படி ஒருவர் நடந்து கொண்டார் என்று தெரிந்தவுடன் உமர் அவர்கள் அந்த மனிதனை அழைத்து அடி கொடுத்து, இப்னு மஸ்ஊத் உடைய கண்ணியம் தெரியாமல் நீ அவரிடத்தில் இப்படி நடந்து கொள்கிறாயா என்று அவருக்கு ஒழுக்கம் கற்பித்து அனுப்புகிறார். கவனியுங்கள், எந்த அளவு நபித்தோழர்கள் தங்களுக்குள் ஒருவர் மற்றவரை மதித்தவராகவும் அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த கண்ணியத்தை அந்தஸ்தை கொண்டு அதே அந்தஸ்தை கண்ணியத்தை கொடுப்பவர்களாக இருந்தார்கள் என்பதை இங்கே நாம் புரிய வருகிறோம். அடுத்த அன்பானவர்களே, இப்படியெல்லாம் சிறப்புகள் இருக்கிறது என்று சொன்னால், சிறப்புகள் எல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களே கற்பனைகளை கொண்டு கிடைத்துவிட இன்று நாமும் சிறப்புகளை ஆசைப்படுகின்றோம், நாமும் உயர்வுகளை ஆசைப்படுகின்றோம். எப்படி வயிறார சாப்பிட்டு விட்டு மெத்தைகளிலே தூங்கிக் கொண்டு வெட்டியாக பொழுதை போக்கிக் கொண்டு சிறப்புகளை தேடுகிறோம். சிறப்புகள் அப்படி தேடப்படாது அன்பானவர்களே. இரவுகளில் விழித்திருப்பதைக் கொண்டும் பசித்திருப்பதைக் கொண்டும் அதற்கான உழைப்புகளை கொண்டும் தான் சிறப்புகள் தேடப்படும். இங்கே அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அவர்களை இப்படி நபித்தோழர்கள் சிறப்பித்தார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். ஹுதைஃபா ரசூலுல்லாவுக்கு நெருக்கமான தோழர்கள், ரசூலுல்லாவுடைய ரகசியத்தை கற்றுக்கொண்ட யாரிடத்திலே நம்பிக்கையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது ரகசியத்தை சொன்னார்களோ அந்த நபி தோழர் ஹுதைஃபா சொல்கிறார்கள், இன்ன அஷ்பஹன் நாஸி ஹதியா وَدَلًّا وَقَضَاءً وَخُطْبَةً بِرَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ مِنْ حِينِ يَخْرُجُ مِنْ بَيْتِهِ إِلَى أَنْ يَرْجَعَ وَلَا أَدْرِي مَا يَصْنَعُ فِي أَهْلِهِ إِذَا خَلَا لَعَبْدُ اللَّهِ ابْنُ مَسْعُودٍ
وَلَقَدْ عَلِمَ الْمُتَهَجِّدُونَ مِنْ أَصْحَابِ النَّبِيِّ صلى الله عليه وسلم أَنَّ عَبْدَ اللَّهِ مِنْ أَقْرَبِهِمْ عِنْدَ اللَّهِ وَسِيلَةً. إمام بخاري بدل سيهر آرغل حذيفة رضي الله عنه ورحل كوره آرغل مكّل إليه مكّل إليه سنال إذا مكّل إليه كوري بديه دارغل نبي تولر غل نبي تولر غل إليه رسول الله وديه அந்த வழிமுறைக்கு ஒப்பானவர்கள், ரசூலுல்லாவின் குணத்திற்கு ஒப்பானவர்கள், ரசூலுல்லாவுடைய தீர்ப்புக்கு பழக்க வழக்கங்களுக்கு ரசூலுல்லாவுடைய பிரசங்கங்களுக்கு ஒப்பானவர்கள். அதாவது ரசூலுல்லா எப்படி பழகுவார்களோ அப்படி பழகுபவர், ரசூலுல்லா எப்படி பேசுவார்களோ அப்படி பேசுபவர், ரசூலுல்லா எப்படி பிரசங்கம் தருவார்களோ அப்படி பிரசங்கம் கொடுப்பவர்கள். இப்படிப்பட்ட ஒருவர் ரசூலுல்லாஹை நாங்கள் வெளியில் பார்க்கிறோம். வீட்டிலிருந்து அவர்கள் வெளியேறி திரும்ப வீட்டுக்கு செல்கின்றவரை நாங்கள் ரசூலுல்லாவை எப்படி பார்க்கிறோமோ அதே அடிப்படையில் ரசூலுல்லாவை போன்று உள்ள ஒருவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊதாக தான் இருக்கும். இதை நபி தோழர்களும் அறிந்து வைத்திருந்தார்கள். அது மட்டுமா, யாரை பற்றி அல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்திலே எப்போதும் இபாதத்தை கொண்டு நெருக்கம் தேடக்கூடியவர்கள் என்று யாரை அல்லாஹ் புகழ்ந்து சொன்னானோ அப்படி நெருக்கம் தேடக்கூடியவர்களில் ஒருவராக அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் இருந்தார் என்று நபித்தோழர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். அன்பானவர்களே, இதிலிருந்து அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹுடைய சுன்னாவை, ரசூலுல்லாஹுடைய அந்த தஹலீம், அவர்களுடைய போதனையை பின்பற்றுவதற்கு எந்த அளவு சிரமம் எடுத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இன்று நம்மை பொறுத்தவரை துன்யாவுக்கோ அல்லது நம்முடைய சுய தேவைகளுக்கோ நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கோ நாம் எடுத்துக் கொள்கின்ற சிரமம் அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுவதற்கு எடுத்துக் கொள்கிறோமா? நமக்கு ஒரு தேவை என்றால், ஒரு ரூபாய் அல்ல ஒரு 50 காசுடைய பொருள் நமக்கு தேவை என்றால் கூட அதை தேடி வாங்குகின்றவரை பெறுகின்றவரை எவ்வளவு சிரமம் எடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தீன் என்று வந்துவிட்டால் எவ்வளவு அலட்சியம் செய்ய முடியுமோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த அளவு அலட்சியம் செய்கிறோம். அன்பானவர்களே, நபித்தோழருடைய இந்த குணத்திலிருந்து நாம் என்ன அறிய வருகிறோம்? அவர்கள் ரசூலுல்லாவுடைய சுன்னாவை, அவர்களுடைய அந்த ஒழுக்கத்தை பேச்சில் கூட, ஒரு பயான் செய்யும் போது கூட, ஒவ்வொரு விஷயத்திலும் ரசூலுல்லாவுடைய அந்த ஒழுக்கத்தை தேடி தேடி பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இஸ்லாமை ஏற்றார்கள், அதுவே ஒரு அழகான சம்பவம். ரசூலுல்லாஹோடு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த முதல் சந்திப்பு, அவர்களுக்கு ரசூலுல்லாஹின் மீது ஏற்பட்ட அந்த முதல் பாசம், எப்படி ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊதை கவர்ந்தார்கள், இப்னு மஸ்ஊத் எப்படி ரசூலுல்லாஹை கவர்ந்தார்கள். அன்பானவர்கள், இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நபித்துவம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அங்கு மக்காவில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உக்பா இப்னு அபி முஹீத்துடைய ஆடுகளை மேய்ப்பவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் அழைப்பு பணி செய்து கொண்டு அந்த பாலைவனத்திலே சென்று கொண்டிருந்த போது அங்கே அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதை பார்க்கிறார்கள். அப்போது ஒரு வாலிபர் கேட்கிறார்கள், யா குலாம் ஹல் மின் லபனி, வாலிபரே உங்களிடத்தில் ஏதாவது பால் இருக்கிறதா குடிப்பதற்கு? எவ்வளவு பசியோடு சென்றிருப்பார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், குல்து நஅம், பால் இருக்கிறது ஆனால் தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன், ஏன் தரமாட்டேன், உத்தமனும், நான் ஒரு நம்பிக்கைக்குரியவன், எனது எஜமானருடைய அனுமதி இல்லாமல் கொடுக்க மாட்டேன். பயணிகள் அவர்கள் தேவைக்காக கேட்கிறார்கள், நபி என்று தெரியாது, ரசூலுல்லா என்று தெரியாது, அபூபக்கர் என்று தெரியாது, அதாவது ரசூலுல்லாஹுவை தெரியும் ஆனால் முஹம்மது என்று தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரியாது. இவர் ஒரு வாலிபர் பாலைவனத்தில் ஆள் வைத்துக் கொண்டிருக்கிறார். கேட்கிறார்கள், இங்கே பாருங்கள், நம்பிக்கையை பாருங்கள், நாணயத்தை பாருங்கள், ஒழுக்கத்தை பாருங்கள், தங்களை தங்களுடைய எஜமானர் நம்பினார் என்றால் அந்த நம்பிக்கையின் அந்த ஆழத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள். இருக்கிற ஒரு பாலை கொடுப்பதில் ஏதாவது குறை சொல்லி விடுவார்களா? சொல்ல மாட்டார்கள். அரபிலே இது விருந்தோம்பல் என்பது சாதாரண ஒரு வழக்கம். இருந்தும் கூட அவர் என்ன சொல்கிறார், பால் இருக்கிறது, வலா கிண்ணி மூத்தமனும்,
ஆனால் நான் நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறேன், எப்படி கொடுப்பது என்று பயப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஃபஹல் மின் ஷாத்தின் லம் யன்சு அலைஹில் ஃபஹலு, சரி பரவாயில்லை, ஒரு பெண்ணாடு இருக்கிறதா, ஆணாடோடு சேராத, கற்பமாகாத, இதுவரை குழந்தை குட்டியினாத ஏதாவது ஒரு ஆடு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஒரு ஆட்டை கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே குட்டிகளை ஈன்றெடுக்காத அந்த ஆடுகளோ மாடுகளோ அதனுடைய மடி சின்னதாக இருக்கும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி ஒரு ஆட்டை கொண்டு வந்தவுடன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டின் மடியை தடவுகிறார்கள். மடி கீழே தூங்குகிறது, பால் கறக்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வயிறார குடிக்கிறார்கள். பிறகு அந்த மடியை பார்த்து உக்குலுஸ், நீ ஏறிக்கொள் என்று சொல்கிறார்கள். அது ஏறிக்கொண்டது. அன்பானவர்களே, இதை பார்த்துவிட்டு அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அவர்கள், ஆஹா, இவர்கள் பெரிய ஒரு ஞானியாக இருப்பார்கள், பெரிய ஒரு இறைநேசராக இருப்பார்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி, எனக்கு நீங்கள் கற்றுக்கொடுங்கள் ஏதாவது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யர்ஹமுகல்லா இன்னக உலைமுன் முஅல்லமுன், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்யட்டும், நீ கல்வி கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய, கல்வி கற்பதற்கு தகுதியான கல்வி உள்ள ஒரு வாலிபர் என்று வாழ்த்துகிறார்கள். அதற்கு பிறகு சொல்கிறார்கள், நான் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதே நேரத்தில் இஸ்லாமை ஏற்றேன், பிறகு அவர்களை சந்திக்க வந்தேன் என்று. இப்படி அன்பானவர்களே, ஆரம்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவை பெற்று இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரு நபி தோழர். இவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலும் புகழ்ந்து சொல்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முஷ்ரிக்குகள் வந்தார்கள். அப்போது ஒரு ஆறு நபி தோழர்கள் இருந்தார்கள். அதிலே ஒருவர் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த ஆறு நபி தோழர்கள் ஒரு பெரிய செல்வந்தர்கள் அல்ல. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதை போன்று ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் மற்றும் சாதாரணமான ஏழைகள். அந்த முஷ்ரிக்குகள் வந்து சொன்னார்கள், இவர்களை எல்லாம் நீங்கள் விரட்டி விடுங்கள், நாங்கள் உங்களிடத்தில் உட்கார்ந்து சில விஷயங்களை கேட்கப் போகிறோம் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலும் சில எண்ணம் வந்தது, சரி இப்போது இவர்களை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடலாமா என்று அவர்கள் எண்ணினார்கள். அன்பானவர்களே, அந்த நேரத்தில்தான் சூரத்துல் அன்ஆம் உடைய 52வது வசனத்தை அல்லாஹ் இறக்கினான், وَلَا تَطْرُدِ الَّذِينَ يَدْعُونَ رَبَّهُمْ بِالْغَدَاةِ وَالْعَشِيِّ يُرِيدُونَ وَجْهَهُ مَا عَلَيْكَ مِنْ حِسَابِهِمْ مِنْ شَيْءٍ وَمَا مِنْ حِسَابِكَ عَلَيْهِمْ مِنْ شَيْءٍ فَتَطْرُدَهُمْ فَتَكُونَ مِنَ الظَّالِمِينَ. சூரத்துல் அன்ஆம் 52வது வசனம். இந்த சம்பவத்தை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அதாவது முஷ்ரிக்குகள் அவர்கள் இந்த மாதிரி ஏழைகளோடு அமர்ந்து ரசூலுல்லாவிடத்திலே கல்வி படிப்பதை தங்களுக்கு இலக்காக, ஒரு குறைவாக, ஒரு மரியாதை குறைவாக கருதினார்கள். எனவே இவர்களை அப்புறப்படுத்தினால் நாங்கள் சபையிலே வந்து உட்காருவோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் எண்ணம் ஏற்பட்டது. எப்போது இவர்கள் படிக்கக்கூடியவர்கள் தானே, இந்த முஷ்ரிக்குகள் இப்போது படித்துக் கொண்டு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் பிறகு அந்த மனக்கசப்புகளோ அல்லது ஏழைகளை தாழ்வாக கருதுவதோ இந்த எண்ணங்கள் எல்லாம் சென்றுவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எண்ணினார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய திட்டமும் வேறொன்றாக இருந்தது. இந்த இஸ்லாமுக்கு யார் வருகிறார்களோ அவர்கள் பணிந்துத்தான் வர வேண்டும். யார் நபியினுடைய சபைக்கு வருகிறார்களோ அவர்கள் நபியையும் நபியோடு ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களையும் ஏற்றுத்தான் வர வேண்டுமே தவிர, தங்களுக்கென்று ஒரு தனி இடம் வேண்டும், தங்களுக்கென்று ஒரு தனி அதிகாரம் வேண்டும், தங்களுக்கென்று ஒரு தனி மதிப்பு வேண்டும் என்று வந்தால் அப்படிப்பட்டவர்கள் இஸ்லாமுக்கு வர தேவையே இல்லை என்று அல்லாஹ் ஒதுக்கிவிட்டார். நீ முஸ்லீமாக மாறுகிறாய் என்றால், இஸ்லாமுக்கு வருகிறாய் என்றால் பணிந்து வா, கட்டுப்பட்டு வா. உனக்கு முன்னால் ஏற்கனவே இஸ்லாமை ஏற்றவர்களை சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு மதித்து வா. உள்ளத்தில் பெருமை இல்லாமல், ஆணவம் இல்லாமல், அகம்பாவம் இல்லாமல், மமதை இல்லாமல், தற்பெருமை இல்லாமல் யார் வருவார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். அப்படி பெருமையோடு வந்தால் நீ இஸ்லாமிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நபியே அப்படிப்பட்டவர்களுக்கு பணிந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். சொல்லக்கூடிய வசனத்தின் அந்த ஆழத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த இடத்திலே பல கருத்துக்களை பல சட்டங்களை நாம் புரிய வருகிறோம். அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை பாருங்கள், நபியே எந்த தோழர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அதுவும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டுமே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையா உங்களது சபையிலிருந்து விரட்ட பார்க்கிறீர்கள், விரட்டாதீர்கள். அவர்களையா உங்களது சபையிலிருந்து ஒதுக்க பார்க்கிறீர்கள், ஒதுக்காதீர்கள். நபியே இவர்களை பற்றிய விசாரணை உங்கள் மீது இல்லை, இவர்களை பற்றிய விசாரணை உங்கள் மீது கிடையாது, உங்களை பற்றிய விசாரணை அவர்கள் மீது கிடையாது. நீங்கள் அவர்களுக்கு பொறுப்பாளர்கள் அல்ல, அவர்கள் உங்களுக்கு பொறுப்பாளர்கள் அல்ல. நீங்கள் எப்படி இவர்களை விரட்ட முடியும்? அப்படி விரட்டிவிட்டால் நபியே நீங்கள் அநியாயம் செய்தவர்கள் ஆகிவிடுவீர். இந்த நல்ல தோழர்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காகவே காலையிலும் மாலையிலும் தொழுது கொண்டு உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை உங்களது சபையிலிருந்து நீங்கள் ஒதுக்கினால் நீங்கள் அநியாயம் செய்தவர்கள் ஆகிவிடுவீர்கள். அன்பானவர்களே, இந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சபையிலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதும் அவர்களை போன்று சில தோழர்களும் மொத்தம் 6 பேர் இருந்த போது இறங்கிய வசனம் என்றால், இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதையும் அவர்களுடன் இருந்த அந்த தோழர்களையும் புகழ்வதை பார்க்கிறோம். அவர்களுடைய ஈமானுக்கு அல்லாஹு தஆலா சாட்சி சொல்வதை பார்க்கிறோம். அவர்களுடைய இஹ்லாஸுக்கு அல்லாஹு தஆலா சாட்சி சொல்வதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மூமின்களில் ஒருவராக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்தார்கள். காலமெல்லாம் அந்த இல்முக்காக அந்த ஈமானுக்காக உழைத்துக் கொண்டே இருந்தார்கள். அன்பானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை பற்றி சொல்லும் பொழுது கண்டிப்பாக குர்ஆனோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பையும் குர்ஆனோடு அவர்களுக்கு இருந்த அந்த உறவையும் நாம் கூறித்தான் ஆக வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்று எடுத்தாலே குர்ஆனை கற்ற அறிஞர், குர்ஆனின் மேதை, இவர் குர்ஆன் ஓதுவதை போன்று நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள், குர்ஆனின் விளக்கத்தை இவரிடமிருந்து கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்த்துகளையும் தங்களது உம்மத்துக்கு அவர்கள் கூறிய கட்டளைகளையும் நாம் கேட்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலே மேலும் பல விஷயங்களை தொடர்ந்து கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்களை எப்படி நேசித்தானோ அல்லாஹ்வுடைய அந்த அன்பை கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த முஹப்பத்தை கொண்டு அந்த கண்ணியத்திற்குரிய தோழர்களை நாமும் நேசிப்போம். அந்த தோழர்கள் எப்படி மார்க்கத்தை பின்பற்றினார்களோ அதே அடிப்படையிலே மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களிலே ஆகுவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் நல்லொருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.